الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى جميع عباد الله الصالحين أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان آمنت بالله صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين وعن أنس بن مالك رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم أنه قال الخلق كلهم عيال الله فأحب خلقه إليه أنفعهم لعياله أو كما قال عليه الصلاة والسلام رواه الطبراني அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்பாளனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறோம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாவல்ல ஹக்கு சுபஹானஹு வ தஆலா என்றென்னும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லா, சலாத்தென்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர், எம் உயிரில் மேலானவர் எங்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், கிளையார்கள், தோழர்கள், அவர்களின் வாழ்க்கை நமூனாக்களை பின்பற்றி நடந்த இமாம்கள், மசாயிஹ்மார்கள், நல்லவர்கள், தீரவிகள், நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் நாம் யார் யாருக்கெல்லாம் துவாவுக்காக கடமைப்பட்டுள்ளோமோ அத்தனை உள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் உண்டாகட்டும். அல்லாஹுவின் கட்டளை மேலன மதித்து அல்லாஹ்வுடைய மாளிகையிலே கடமையான ஜும்ஆவுக்காக சமூகம் தந்திருக்கின்ற மூமின்களே, பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உள்ளால் உள்ளபடி பயந்து தக்குவா செய்து வாழுமாறும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவியுள்ளார்களோ அவைகளை மௌத்து வரை எடுத்து நடக்கும்படியும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த கருமங்களை வாழ்விலே தவிர்த்து நடவுங்கள் எச்சரித்துள்ளார்களோ அந்த விடயங்களையும் மௌத்து வரை தவிர்த்து நடந்து கொள்ளும்படியும், முதலாவது எனக்கும் என்னை சேர்ந்தோர்களுக்கும் அப்பால் மூமிங்களான உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் என்ற அடிப்படையிலே நல்லுபதேசம் செய்து கொள்கிறோம். சேரன் மிக்க முஸ்லிம் பெருமக்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமது தாய்நாடு அந்நிய ஆதிக்கத்திலிருந்து சுதந்திரம் பெற்று 7 தசாப்த காலத்தை அடைவதற்கான ஒரு கால எல்லையை இப்பொழுது நாம் நெருங்கி வந்திருக்கிறோம். 69 ஆண்டுகளை நாம் தாண்டி சுதந்திரத்தின் 70வது ஆண்டிலே இன்னும் சில நாட்களிலே கால எடுத்து வைக்கப் போகிறோம். 7 தசாப்த காலமாக அடிமைத்தனத்தில் இருந்து நாம் உரிமையை பெற்றதையும் அந்நிய ஆதிக்கத்திலிருந்து நாம் சுதந்திரம் பெற்றதையும் நாம் எடுத்து காட்டும் நன்னோக்கோடும் இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக நம்முடைய மூதாதைகள், நம்முடைய மூத்தவர்கள் செய்த தியாகங்களை ஞாபகம் செய்வதற்கும் தேசப்பற்றோடு நாம் என்ன செய்கிறோம், தன்னுடைய தலங்களிலே நாட்டுடைய தேசிய கொடிகளை பறக்கவிட்டும் நாம் என்ன செய்கிறோம், அந்த சுதந்திரத்தின் வெளிப்பாடுகளை ஞாபகப்படுத்துகிறோம். மூமிங்களை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாடுகள் சுதந்திரம் அடைந்து 7 தசாப்த காலத்தை அடைந்து போட்டாலும் அடிமைத்தனத்திலிருந்து நாம் உரிமையிடப்பட்டு விட்டோம் அடிமை தனத்தில் இருந்து நாம் நிவாரணம் பெற்று விட்டோம் என்று குரலோ செய்தல் எழுப்பினாலும் உண்மையான அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றிருக்கிறோமா? மனித பண்புகளாக நம்மிடத்தில் காட்சியளிக்கப்பட வேண்டிய விடயங்கள் தெரிகிறதா? எனவேதான் இஸ்லாமிய பார்வையிலே மனித நேயம் என்பது என்ன, மனித நேயத்தின் அர்த்தங்கள் என்ன என்பதை பற்றி சில முக்கியமான குறிப்புகளை இன்றைய குத்துபாவிலே படித்துக் கொள்ளலாம் என்று விரும்புகிறோம். அருமையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூமின்களே, இன்றைய உலகம் எதிர்பார்ப்பது என்ன? பயங்கரவாதமற்ற ஒரு சமூகம் இந்த மண்ணுக்கு மேலால் வாழ வேண்டும். அனைவருக்கும் சாந்தி சமாதானம் உருவாக வேண்டும். ஒற்றுமை நிலைத்திருக்க வேண்டும். மக்களுடைய உள்ளங்களிலே நிதானம் தெளிவாக இருக்க வேண்டும். விட்டுக் கொடுப்போம், மன்னிப்போம், இது போன்ற மனித பண்புகள் மனித வர்க்கத்திலே பிரதிபலிக்க வேண்டும் என்று நாம் ஆசை வைக்கிறோம். ஆனால் இவைகளெல்லாம் வெறும் பேச்சுக்களாக, முயற்சிகளாகவே, ஒன்றுகூடல்களாகவே அமைவதை தவிர ஒவ்வொருவரும் தனக்குள் போட்டியும் பொறாமையும் இருப்பதை அன்றாட வாழ்வில் நாம் பார்த்துக் கொள்கிறோம். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் ஆழமாக சிந்திப்பதற்காக ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். இது கசப்பானதாக இருந்தாலும் அது உண்மைதான். சொல்லுவார்கள், இனிப்பான வார்த்தை ஏமாற்றத்தை தரும், கசப்பான மருந்துதான் குணத்தை தரும் என்று சொல்வது போல இன்று நாம் எல்லாம் ஒருவருக்கொருவர் முசாபகா செய்து கொள்கிறோம் தானே? கட்சி தழுவி முகானக்கா முசாபகா செய்கிறோம் தானே? உடம்பும் உடம்பும் உரசுகிறது, கைகள் உரசுகிறது. ஆனால் உடம்பு உரசுவது போல, கைகள் நெருக்கமாக இருப்பது போல, மனித உள்ளங்களுக்குள் நெருக்கம் ஏற்பட்டதுண்டா என்று கேள்வி கேட்டா மலைக்கும் மடுவுக்கும் போல வித்தியாசம்தான். இவர் அவரை பார்க்கும் பொழுது, அவர் இவரை பார்க்கும் பொழுது, அவனை விட நல்லாக நான் இருக்க வேண்டும் என்றுதானே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஓட்ட பந்தயத்தில் ஓடும் பொழுது நான் வெட்ட வேண்டும், நான் கப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தானே ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்கள், எல்லாருடைய நல்லடியார்களே, நான் கொழும்புக்கா பகுதியிலே நான் கடமை செய்தாலும் என் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி காட்டலாம் என்று விரும்புகிறேன். ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால் கொழும்பு பகுதியிலே நான் கடமை செய்கிறேன். ஒரு சிறுவர் பாடசாலையிலே ஒரு பரிசளிப்பு விழா வந்து ஒரு 10 நிமிஷம் பிள்ளைகளுக்கு ஏதாவது உபதேசம் செய்துவிட்டு போங்கள் அப்படி எனக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. நானும் கொஞ்சம் சுணங்கி சென்ற காரணத்தினால் அந்த சிறுவர்களுக்கான ஒரு சின்ன நிகழ்ச்சியும் நடந்தது. போனோடனே எனக்கு ஒரு 10 நிமிஷம் என்னை காத்திருக்குமாறு சொன்னார்கள். அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே சிறுவர்களுடைய ஒரு ஓட்ட பந்தயம் அங்கே நடந்தது. நான் பார்த்தேன், அந்த பிள்ளைகளை எல்லாம் பார்த்தால் 4 வயசு 5 வயசு தாண்டாத பிள்ளைகள், 4 வயசு 5 வயசு தாண்டாத பிள்ளைகள் தான் அந்த சிறுவர்கள். அவர்களை எல்லாம் ஒரு வரிசையிலே நிப்பாட்டப்பட்டிருக்கிறது. ஒரு 50 மீட்டர் தூரத்திலே ஒரு ஆயாறு உட்கார வைத்து அவர் தலையில ஒரு தொப்பியையும் போட்டு அந்த பிள்ளைகளுக்கு அடையாளமாக சொல்கிறாங்க போல, அதோ இருக்கிற அந்த அம்மாவை போய் தொடணும், நீங்க ஓடி போய் யாரு முதலாவது அந்த அம்மாவை போய் தொடுறீங்களோ உங்களுக்கு நாங்க பெருசு தருவோம் அப்படி அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறது போல நான் நினைக்கிறேன். இப்ப இந்த பசங்கள் எல்லாம் நினைச்சுகிறார்கள், அந்த வரிசையில நின்றாலும் கூட பாதி பசங்கள் எல்லாம் கோணலா நிக்கிறான், திருப்பி உம்மா அப்பா பார்த்து கொண்டிருக்கிறான். கிரௌண்ட்ல நின்று ஓட வேண்டியவன் எல்லாம் திருப்பி உம்மா அப்பா பார்த்து கொண்டிருக்கிறான். நான் நினைக்கிறேன், இந்த பசங்களுக்கு ரேஸ் என்றாலே தெரியாது, ஓட்ட பந்தயம் என்றாலே தெரியாது, எங்க ஓடணும், எப்படி ஓடணும், என்ன ஓடனா என்ன கிடைக்கும் என்பது கூட அந்த பையன்களுக்கு தெரியாது. ஏன்னா 4 வயசு தாண்டாத பசங்க தானே, சின்ன பிள்ளை பிள்ளைகள். இப்ப ஒரு மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த பசங்கள் முகங்கள்லாம் திருப்பி அடையாளம் காட்டி 1, 2, 3 சொல்லி அந்த ஓட்ட பந்தயத்தை துவக்கி வைக்கிறாங்க. இப்ப பிள்ளைகள் எடுத்தா ஓடுன்னு நினைக்கிற ஒரு சத்தத்தை ஒலி ஓசை எழுப்பினார்கள். பாதி பிள்ளைகள் ஓடுகிறார்கள், மாறி பிள்ளை சும்மா நிக்கிறான். பக்கத்துல உள்ளவங்களா தள்ளி தள்ளி விடுறாங்க, ஓடுறான்னு சொல்லி அவனை பார்த்து இவன் ஓடுறான், இவரை பார்த்து அவன் ஓடுறான். அப்புறம் இந்த பிள்ளைகள் எல்லாம் எல்லாரும் ஓடுறாத்த பாக்குறேன், ஒத்த மேல பார்த்துட்டு ஓடுறான், ஒத்த கீழே பார்த்துட்டு ஓடுறான், ரேஸ் ஓடுறாது. அந்த பிள்ளைகளுக்கு ரேஸ் என்றாலே தெரியாது தானே, அந்த பிள்ளைகள் பார்த்தா அவன் ஓடுறத பார்த்து இவனும் ஓடுறான். சரி, ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் நான் பார்க்கிறேன் அவதானமாக, முன்னால ஒரு பையன் வேகமாக போய்கொண்டிருக்கிறார். கொஞ்ச குற்றம் பக்கத்தில் சென்றால் வெற்றி அவனுக்கு பக்கத்தில் நெருங்கி இருக்கிறது. அந்த கம்பத்தை கொண்டு விடலாம். இந்த சமயத்தில் தான் பாருங்கள் சுபஹான் அல்லாஹ், அந்த பையனுக்கு பக்கமாக அவனுடைய நண்பன், அவனுடைய வகுப்புல படிக்கிற பசன் தானே, அதனால் அவனும் பக்கத்துல ஓடுறவன் திடீரென அவனோட ஷூ கால் திறந்து அந்த பையன் நினைக்கிறான் கீழே விழுகிறான். ரெண்டாவது பையன் போன அந்த வேகமாக போன அந்த பையன் அவனுடைய ஷூ சப்பாத்து கிளம்பி உடனே அந்த கீழே விழுந்த உடனே முதலாவது சென்ற பையன் பக்கத்தில் வெட்டி இருந்தும் கூட, பரிசு இருந்தும் கூட, பாராட்டி இருந்தும் கூட அவனுக்கு தெரிந்ததெல்லாம் என்ன தெரியுமா, தன்னுடைய கூட்டாளி பக்கத்துல விழுந்தது தான் தெரிந்தது அவனுக்கு. உடனே என்ன செய்தான் தெரியுமா, முதலாவது ஓடிப்போன அந்த பையன் தன் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு தன்னுடைய நண்பனை வந்து தூக்குகிறான். தூக்கி என்ன செய்கிறான், அவனுடைய முழங்காலிலும் தோள்பட்டையிலும் மண் பட்டிருக்கிறது, கட்டி தடை விட்டு கேட்கிறான், என்னடா விழுந்துட்டியா அப்படின்னு கேட்கிறான். ஆயிருக்கும் அவனும் சொல்றான் நானும் விழுந்துட்டேன். மூணாவது பையன் அவனுக்கு பின்னால போன பையனும் பார்க்கிறான், நமக்கு முன்னால நம்ம கூட்டாளி விழுகிறான், தடுமாறி தட்டு தடுமாறி கீழே விழுந்த உடனே இந்த மூணாவது பையனும் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு அவனும் தன்னுடைய நண்பனை தூக்கி நிறுத்தலாம் என்று அவனும் நெருங்கி வரும் பொழுதுதான் இந்த அவலமான காட்சி, இந்த அவலமான காட்சி. அவனை பெற்றவள் பக்கத்தில் இருந்து கொண்டு சொல்லுகிறாள், அந்த பையனுடைய தாய் சொல்லுகிறாள், அவனை தூக்காத, கிட்ட போகாத, அவனை குடிக்காத, நீ ஓடு நீ ஓடு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த பையனை போட்டு உசி காட்டி விட்ட உடனே இவன் தன் நண்பனை தூக்குவதா அல்லது தன் பெற்றவள் சொல்லுகிறாளே இதெல்லாம் பார்க்காம ஓடு என்று போடுகிறதா, அங்கேயும் பார்க்கிறான் இங்கேயும் பார்க்கிறான். கொஞ்சம் விட்டா நான் நினைச்சேன் அந்த அம்மா திறச்சு கட்டி உள்ள இறங்கிடு போல கிரவுண்டுக்குள்ள. அந்த அம்மா என்ன செய்கிறாரு, அந்த பையனை பார்த்து ஓடு ஓடு அவனை தூக்காத அவனை தூக்காத அப்படின்னு சொன்னதுமே இந்த மூணாவது வந்த பையன் என்ன செய்கிறான், தன்னுடைய நண்பன் விழுந்து கிடப்பதை பார்த்தும் கூட தன் தாய் சொல்லுகிறாள் அல்லவா தன் ஓட்டத்தை நிறுத்த வேண்டாம் என்று மீண்டும் தன்னுடைய ஓட்டத்தை ஆரம்பிக்கிறான். ஓடி போய் என்ன செய்கிறான், அந்த கம்பத்தை தொடுகிறான். சுப்ஹான் அல்லாஹில் அலீம். பாராட்டு வேணுமா, பரிசு வேணுமா, ஒளிபெருக்கையிலே என்ன செய்கிறார்கள், ஆசிரியர் பாராட்டுகிறார், பரிசு கொடுக்கிறார், முத்தம் வேணுமா, பாராட்டு வேணுமா, சந்தோஷம் வேணுமா. அப்புறம் இந்த ரெண்டு பசங்களை பார்க்கிறேன், முதலாவது வந்த பையன் இருக்கிறான் அல்லவா, அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய நண்பனை தூக்கி விட்டான். தூக்கி விட்டு அவனை தட்டி தடவி கொண்டு போகும் பொழுது அவனுக்கு கிடைத்தது என்ன, முதலாவது அவனுக்கு தான் கிடைக்கணும், ஆனா அவனுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா, அவனை பெற்றவள் வந்தான், அவனுக்கு ரெண்டு அடியை கொடுத்து சொன்னார், எவன் எக்கேடு கட்டாலும் நீ ஏண்டா தூக்க போனா, நீ ஏண்டா ஓடல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா இருக்கிறது அந்த பையனை பார்த்து கேட்டான். இதெல்லாம் நான் பார்த்துட்டு நான் போய் பயான் சொல்லுவோம் பொழுது நான் என்ன சொல்லியிருப்பேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்திலே நான் புற நலத்தையும் பார்த்தேன், சுயநலத்தையும் பார்த்தேன். புறநலம் என்பது என்ன, சுயநலம் என்பது 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 உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. புறநலம் பார்த்து வெற்றி பக்கத்தில் இருந்தும் கூட அந்த பையனுக்கு தன் நண்பன் காயப்படுத்தப்பட்டிருக்கிறான் என்பதுதான் தெரிந்தது, இதுதான் புறர் நலம். சுயநலம் பாருங்கள், அந்த குழந்தை எதுவுமே தெரியாது, தான் உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் கூட பெற்றவள் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்த பழக்கம் என்ன, அவனை தூக்காதே, அவனை பார்க்காதே, உன்னுடைய இலக்கை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சுயநலத்தை பார்த்தேன். சுயநலத்துக்கு பரிசாக பாராட்டை கண்டே, திறநலத்துக்கு பரிசாக ஏற்றும் பேச்சும் கண்டே அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதான் உண்மையான யதார்த்தம். சமகாலத்துல நல்லது செஞ்சு பாருங்க, உங்களை மக்கள் நல்லது சொல்லுவாங்களா, கிடையவே கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாராட்டு என்று சொன்னாலும் புகழ் என்று சொன்னாலும் சமகாலத்துல யாருக்கு சூட்டப்படுகிறது நான் சொல்ல தேவையில்லை. எனவே நான் மனித நேயம் எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளதால் இன்றைய ஒரு நிலையை நாம் எடுத்துக் கொண்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சீரடிகளே, அந்நிய ஆதிக்கம் என்று சொல்கிறோம், வெள்ளக்கார நமக்கெல்லாம் சுதந்திரம் தந்தான்னு சொல்றீங்க அப்படிதானே, வெள்ளக்கார நாட்டை தான் சுதந்திரம் தந்தானே தவிர முழு நாகரிகத்தை நம்ம கையில தந்துட்டு தான் போயிட்டு இருக்கான் தெரியுமா, நமக்கெல்லாம் சுதந்திரம் இண்டிபெண்டன்ட் சொல்லி உன்னை தந்துட்டு முழு நாகரிகத்தை நமக்குள் திணித்து விட்டு தான் போயிட்டு இருக்கிறான். வித்தியாசமான ஒரு உலகம் அல்லாஹ்வுடைய நல்லடியார் இந்த காலத்துல வாழும் காலத்திலே நாம் போலோ போராட்டங்கள் நடாக்க வேணும். கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிற ஒரு காலம், சமூகம் அவனை பார்த்து என்ன சொல்லும் தெரியுமா, கஷ்டப்பட்டு கொண்டு முன்னால் வருவார். அவனை பார்த்து சொல்லுவார்கள், வீண் முயற்சி செய்கிறான், வீண் முயற்சி செய்கிறான், இவனுடைய முயற்சி வீணானது என்று இந்த உலகம் இந்த சமூகம் அவனை பழிக்கும். ஆனாலும் கூட தன் முயற்சியிலே முழு முயற்சியாக இருந்து அவன் சிகரத்தை தொட்டும் பொழுது இந்த சமூகம் மாறி மீறி அவனுக்கு மேலும் பேசும் தெரியுமா? வீண் முயற்சி என்று சொன்ன சமூகம் அவனை பார்த்து விடா முயற்சி என்று சொல்லுகிறது. அப்படித்தானே? வீண் முயற்சி, வீண் முயற்சி என்று சொன்ன அவன் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துட்டியா, விடாமுயற்சி செய்து முன்னுக்கு வந்துட்டியே அப்படின்னு சொல்லும். எனவே நல்லதையும் சொல்லும், தீயதையும் சொல்லும். ஒரு அறிஞர் ஒரு உதாரணம் எழுதுகிறார் தன் புத்தகத்திலே. நான் வாசித்த ஒரு அரபு புத்தகத்திலே வாசித்த ஒரு ஓமையான ஒரு கதை, ஆனாலும் கூட இந்த வாழ்க்கைக்கு ஒரு தேவை என்பதற்காக அதை சொல்லுகிறேன். ஒரு காட்டிலே ஒரு கிளியும் ஒரு காகமும் ஒன்றாக வாழ்ந்தது. ஒரு ஓமையான ஒரு கதை, வாழ்க்கைக்கு படிக்க வேண்டிய ஒரு பாடம். காக்கை வந்து கருப்பு நிறமானது, கிளி வந்து பச்சை நிறமானது. கிளி அழகாக இருக்கின்ற காரணத்தினால் அதுக்கு கொஞ்சம் கர்வம். காக்கை வந்து காகம் வந்து கருப்பாக இருக்கின்ற காரணத்தினால் தன் பக்கத்தில் இருக்கும் போது அந்த கிளி சொல்லியதாம், காகத்தை பார்த்தியே காகமே, நீ கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துக்கோ அப்படி சொல்லித்தான். உடனே அந்த காகம் கிளியை பார்த்து சொன்னதாம், நீ அழகாக இருக்கிறா என்பதற்காக உனக்கு ஒரு மமனை வந்து விட்டது போலும், ஆனாலும் கூட நீ தனித்து விட்டாயாக இருந்தால் அது உனக்கு ஆபத்து. நான் உன்னோடு இருந்தால் ஏதாவது கஷ்ட நஷ்டம் வந்தா கை கொடுப்ப, மற்ற மாற்றமாக என்னை நீ திருப்பி நீ தனிமையாக ஆக்கப்பட்டு விட்டால் அது உனக்கு ஆபத்து என்று சொன்ன உடனே கிளிக்கு இந்த அறிவுரை எல்லாம் விளங்கவில்லை. அழகாக இருக்கிறோம், அதிகாரத்தோடு இருக்கிறோம் என்று அந்த ஆணவம் வரப்போய் அதற்கு அந்த அறிவுரை எல்லாம் எடுபடவில்லை. அரை மணி நேரம் போகவில்லை, காகம் தள்ளி இன்னொரு கொப்பிலே போய் உட்கார்ந்து கொண்டது. அந்த பக்கம் ஒரு வேடன் வந்தான். வேடன் சொன்னா இந்த கிளி மைனா பிடிக்கிறவன். அவன் கையில ஒரு கச்சால் வலை இருந்தது. வந்து பார்த்தான், என்ன வந்து பார்த்தான், அழகான ஒரு கிளி இருந்தது. என்ன செய்கிறான், அந்த கச்சால் வலையை வீசுகிறான். கிளி அந்த வலைக்குள்ளே அகப்பட்டு கொண்டது. இப்ப அதை கட்டி திரட்டி தன்னை பாதுகாப்பதற்காக அந்த காகத்தை அழைக்கிறது. இப்பதான் அந்த காகம் சொல்லிச்சான், நான் தான் சொன்னேன், உன்னோட இருந்திருந்தா ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணிப்பேன். இப்ப தனிமையாக போய் வலைக்குள்ள சிக்கி கொண்ட, இப்ப உதவிக்கு வா, உதவிக்கு வா சொன்னா எப்படி வர, அதனால் அது முடியாது அல்லவா, அதுதான் உனக்கு சொன்னேன் அல்லவா, ஆனா வந்துட்டான், அது ஆபத்து, அது உனக்கு தெரியாதா, அதைத்தானே நான் உனக்கு சொன்னேன் சொன்ன பொழுது இந்த கிளியும் எனக்கு இதை கத்துகிறது தன்னை பாதுகாக்க வாடுன்னு சொல்லி இந்த வேடன் நினைக்கிறான். இந்த கிளியை அப்படியே ஒரு கூண்டுக்குள் கொண்டு போய் தன் வீட்டிலே அடைத்து வைக்கிறான். அடைத்து வைத்து காலையிலும் மாலையிலும் அதற்கு கனிகளையும் உணவுகளையும் படைக்கிறான். நாலு நாளைக்கு பிறகு அந்த கிளிக்கு என்ன செய்கிறான், இந்த மனிதன் பேச கற்றுக் கொடுக்கிறான். கிளிக்கு பேசுவதற்கு சொல்லிக் கொடுக்கிறான். என்ன சொல்லிக் கொடுக்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள காலை நேரத்தில் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறான் அந்த கிளியை எடுத்து பேசுவதற்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை முதலாவது குட் மார்னிங் என்று சொல்லுங்கோ. குட் மார்னிங், காலையில் எழுந்த உடனே குட் மார்னிங், அதுதானே, இதுதான் நம்மட பழக்கம். குட் மார்னிங்கா, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல நீங்க, இதுதான் இந்த உம்மத்துடைய பாக்கியம். யகூதிகளுக்கு ரொம்ப ஆக்ரோஷத்தை, அவங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ரெண்டு வார்த்தைகளை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூதர்களுடைய காதுகளில் இந்த ரெண்டு வார்த்தையும் கோபத்தை ஏற்படுத்துமாம். ஒன்று அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தை, இரண்டாவது ஆமீன் என்று சொல்கின்ற வார்த்தை. நம்மள சில பேருக்கு ஆமீன் சொல்வதே பிடிக்காது தெரியுமாங்க, ஆமீன் சொல்வது சில பேருக்கு பிடிக்காது. யூதர்களுடைய காதுகளிலே வாங்கிக் கொள்வதற்கு ரொம்ப வெறுப்பான வார்த்தை இந்த இரண்டு வார்த்தை என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வசஹபிஹி வசல்லம். இப்ப ஒவ்வொரு காலை நேரத்திலும் அந்த கிளிக்கு வந்து என்ன செய்கிறான், இந்த மனிதன் இந்த வேடன் குட் மார்னிங் சொல்லுங்கோ, குட் மார்னிங் சொல்லுங்க பேச கற்றுக் கொடுக்கிறான். கிளிக்கு குட் மார்னிங் சொல்ல தெரியுமா? அது கீழே கட்டதான் தெரியும். நாலு நாள் சொல்லி பார்க்கிறார், அது சொல்றாப்புல இல்ல. ஒரு நாள் காலை நேரத்தில் அந்த அந்த வேடனுடைய ஒரு நண்பன் வருகிறார். கிளிக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு குட் மார்னிங் சொல்லு, குட் மார்னிங் சொல்லு என்று சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த நண்பன் கேட்கிறான், நம்முடைய நண்பனை பார்த்து, என்னப்பா கிளிக்கு நீ பேச சொல்லி கொடுக்கிறார், ஆமா இத்தனையோ கிளி எல்லாம் பேசுறத நான் பார்த்திருக்கிறேன், நம்ம கிளி ஆங்கிலம் பேசுறது என்பதற்காகத்தான் குட் மார்னிங் சொல்லி கொடுக்கிறேன். இந்த காலத்தில் ஆங்கிலம் பேசினா தாங்க மவுத்து கூட தெரியுமாங்க, ஆங்கிலம் பேசுனா அவன் அறிவாளின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலம் தெரியாட்டியா அவன் அறிவாளியா அது கேட்கிற நம்ம கேள்வி. நல்லவர்களை சீரழிகளை, ஆங்கிலம் என்பது ஒரு மொழி, சிங்களம் என்பது ஒரு மொழி, தமிழ் என்பது ஒரு மொழி, உருது என்பது ஒரு மொழி, ஆங்கிலம் என்பது ஒரு மொழி. அந்த மொழி தெரிந்ததற்காக அறிஞர்கள் சொல்லிடுவா நாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அழகு என்று சொல்லும் பொழுது கூட சிலவங்க வெள்ளை நிறமானவர்களை பார்த்து அழகானவர் என்று சொல்லுவார்கள். அழகு என்று சொல்லும் பொழுது நற்குணம், அன்பு, பண்பு, பழக்க வழக்கம் இவைகளில்தான் உண்மையான அழகு இருக்கிறது. மாற்றமாக வெள்ளை என்பது ஒரு நிறம், கருப்பு என்பது நிறம், பச்சை என்பது ஒரு நிறம். வெள்ளையெல்லாம் பார்த்து அளவு சொன்னா அது மனநோய்னு சொல்லுவேன் நான் என்னே கேட்டால். நல்லவர்களே, சீரவிகளே, அப்போ இந்த கிளியை பார்த்து குட் மார்னிங் சொல்லு, குட் மார்னிங் சொல்லு சொல்லிக் கொடுக்கிறாரு. அந்த நண்பனும் வந்து சொல்கிறாரு, என்ன கிளிக்கு நீ ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்கிறாய்? ஆமா, நாலு நாளா சொல்லிக் கொடுக்கிற, சொல்ல மாட்டேன்னு சொன்ன உடனே வந்தவன் ஒரு ஐடியா சொன்னா, இப்படி தெரியுமா, வெள்ளை பூடிக்கல வெள்ளை கூடு, இதை கூடு காட்டி கிளியுடைய நாட்களை தேச்சூடு, அப்புறம் குறுக்கனா பேசு சொல்லி இவன் ஒரு ஐடியா கொடுக்க, இந்த பாவி மனுஷனும் ஒரு வெள்ளை கூட எடுத்து ஓட்டின சூடு காட்டி அந்த கிளியினுடைய நாட்டில் தேச்சி விட்டு சொல்லு குட் மார்னிங், சொல்லு குட் மார்னிங் சொல்லி அதை பார்த்து சொல்ல, அந்த கிளி சூடு தாங்க முடியாம அது கத்தி பிறட்டி கீ கீடு கத்துது. அதுக்கு குட் மார்னிங் எல்லாம் சொல்ல தெரியல, சூடையை வாங்கி கொண்டு கத்தி பிறக்கு. அதுல பாருங்க, அல்லாஹு அக்பர் மூமின்களே, அன்று இரவு அந்த வீட்டில் ஒரு சின்ன ஒரு சாப்பாடு வச்சாங்க, அந்த வீட்டில் ஒரு சாப்பாடு வச்சாங்க, ஆக்கின சாப்பாடுல கொஞ்சம் மிஞ்சி விட்டது, சோறு மிஞ்சி விட்டது. சோறு மிஞ்சினால் காலை நேரத்தில் பழஞ்சோறு சொல்லுவாங்க, பழஞ்சோறு சொல்லுவாங்க. அதை என்ன செய்வாங்க, வீட்டில் உள்ள பறவைகளுக்கு கோழிகளுக்கு என்ன செய்வாங்க, சில வீட்டில் உள்ள பெண்கள் உணவாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, அந்த வீட்டு தாயார் அந்த பழஞ்சோரை ஒரு வட்டியில வச்சு வெளியில கொண்டு வந்து காக்காடு அந்த அம்மா சத்தம் போட்டு எழுப்புகிறது, காகத்துக்கு உணவு வைக்கிறாள். இந்த காகமிக்கல் அந்த கிளியோட கூட்டாளி காகம், அது கூட்டு வீட்டு கூரையிலே சிரித்து விட்டு கிளியை பார்த்து இப்படி சொல்லித்தான். இதான் ஓமை படிக்க வேண்டிய பாடம். அந்த கிளியை பார்த்து இந்த காகம் சொல்லித்தான், அதே கிளியை பார்த்தியா, அவன் பாசையை நீ பேசணும் என்பதற்காக உனக்கு சூடு போடுகிறான், அவன் பாசையை நீ பேசணும் என்பதற்காக அவன் உனக்கு சூடு போடுகிறான், அவனுடைய மனைவியோ என் பாசை பேசி எனக்கு சூடு போடுகிறாள். இதுதான் இந்த உலகம் மறந்து விடாது என்று சொல்லித்தான். நான் சொல்லுவது உங்களுக்கு விளங்குதா? சாப்பாடு சரி, அந்த அம்மா கத்தி எனக்கு சாப்பாடு போடுகிறது, அது என் பாசை, என் பாசை பேசி எனக்கு அவன் சாப்பாடு போடுகிறாள், அவன் பாசை நீ பேசன் என்பதற்கு அவனுக்கு சூடு போடுகிறான். இதுதான் இந்த உலகம் என்பதை நீ மறந்துடாதே. வாழ்ந்தாலும் ஏசும், சாழ்ந்தாலும் ஏசும். நல்லவர்களை, சீரவிகளை, மனித நேயம் என்பது என்ன, பலன் என்றால் என்ன, பலகீனம் என்றால் என்ன என்று நம்ம கேள்வி கேட்டால் நாம் என்ன பதில் சொல்ல தெரியும்? மனித பலத்துக்கும் மனித பலகீனத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமும் உண்டு, அடுத்தவர்களுக்கு முன்ன கொடுப்பதுதான் பலம். நாமும் உண்டு, அடுத்தவர்களுக்கு உண்ண கொடுப்பதும், நாமும் வாழ்ந்து அடுத்தவர்களை வாழ வைப்பதுதான் பலம். பலகீனம் என்பது நான் மட்டும் உண்ணனும், நான் தான் உண்ணனும், நான் மட்டும் உண்ணனும், நான் சம்பாதிக்கணும், நான் மட்டும் தான் சம்பாதிக்கணும், இதுதான் மனித பலகீனம். ஆகவே நல்லவர்களை, சீரவிகளை, சமகாலத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ஜவுளி கடை பொம்மைகளை நாங்கள் பார்க்கிறோம். ஜவுளி கடை, நீங்கள் நிறையோ வியாபாரிகள் இருப்பீங்க, உங்களோட வியாபார தலங்களில் ஜவுளி கடைகளில் பார்க்கலாம் உருவ பொம்மைகள் வைத்து, அந்த உருவ பொம்மைகளுக்கு காலையிலும் மாலையிலும் அழகான ஆடைகளை உடுத்தாக்கி அழகு பார்க்கிறார்கள். ஒரு விளம்பரம் செய்ய வேண்டுமாக இருந்தால், ஒரு பொருளை மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டுமாக இருந்தால், நாலு நாளைக்கு நினைச்சுவார்கள் அந்த உருவ பொம்மைக்கு உடுத்தாக்கி, இந்த டிஷர்ட் நம்ம கடையில் இருக்கிறது, இந்த கழுசா நம்ம கடையில் இருக்கிறது என்பதை அறிமுகப்படுத்த அந்த உருவ பொம்மைக்கு அதை உடுத்தாக்கி அழகு பார்க்கிறார்கள். நிறைய நகரப்புறங்களை நாங்கள் பார்க்கலாம், அவ்வாறு உடுத்தாட்டப்படுகின்ற அந்த உருவ பொம்மைகள் காட்சியாக வைக்கப்படும் பொழுது நமக்கே பொறாமையாக வருகிறது, நமக்கே பொறாமையாக வருகிறது. அவனுக்கு அந்த உருவ பொம்மைக்கு அணிந்திருக்கக்கூடிய கழுத்தானும் அந்த உருவ பொம்மைக்கு அணியப்பட்டிருக்கக்கூடிய அந்த சேட்டையும் பார்க்கும் பொழுது, நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகளை விட அது நல்லாவே இருக்குது, அதில் விட நல்லாவே இருக்குது. ஒரு வயசான உமா வந்து வந்தாங்க, இந்த மாதிரி உருவ பொம்மையை பார்த்து நாடியை தொடிச்சு பார்த்து சொன்னாங்க, என் பேரை உமர் மாறிக்கிறான் அப்படி சொல்லி போனாங்க. பாருங்க, உருவ பொம்மைகள் கூட இன்றி அவைகள் அழகாக காட்சி தருகிறது. அந்த உருவ பொம்மைகளை பார்த்து ஒரு யாசகன் சொன்ன வார்த்தையை சொல்லட்டுமா? ஒரு யாசகன் சொன்னான், அந்த உருவ பொம்மையை பார்த்து, பொம்மை உனக்கு உயிரும் இல்லை உணர்வும் இல்லை, உனக்கு உயிரும் இல்லை உணர்வும் இல்லை, உயிரற்ற உணர்வற்ற உனக்கு உடுத்தாட்டி இந்த உலகம் அழகு பார்க்கிறது, உயிரும் உணர்வும் உள்ள என்னை உடுத்தாட்டி அழகு பார்க்க யாரும் இல்லையே என்று ஒரு யாசகன் சொன்ன வார்த்தை நாம் சிந்திக்க தோன்றுகிறது தானே. உருவமற்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, உயிரற்ற உணர்வற்ற உருவ பொம்மைகளுக்கெல்லாம் உடுத்தாட்டி அழகு பார்க்கிறோம். உண்ண முடியாத எத்தனையோ உணவு சிலைகளுக்கெல்லாம் இந்த சமூகம் உணவுகளை படைக்கிறார்கள். உயிருள்ள சமூகம், உணர்வுள்ள சமூகம், பசையுள்ள சமூகம், பசையோடு பட்டினியோடு இருக்கிறார்களே, ஆகவே இந்த சமூகம் ஏன் அவர்களை மறந்தது என்று நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். நாளைய கியாமத்து நாளையில அல்லாஹ் நம்மளத்தில் கேள்வி கேட்க இருக்கிறான் மூமிங்களை. என்ன கேள்வி தெரியுமா? என் மனிதா, நான் பசியோடு இருந்தேன், ஏனப்பா எனக்கு உணவு தரவில்லை? நான் நோய் வாய்ப்பட்டிருந்தேன், ஏனப்பா என்னுடைய என்னை நோய் விசாரிக்க வரவில்லை? நான் தாகத்தோடு இருந்தேன், எனக்கு நீ ஏன் தாகம் தீர்க்க தண்ணி தரவில்லை? நான் தேவையோடு இருந்தேன், என் தேவை ஏனப்பா நிறைவேற்றவில்லை? அப்படி நம்மை பார்த்து அல்லாஹ் கேட்பான். அந்த சமயத்தில நாங்கெல்லாம் சொல்லுவோம், ரப்புல் ஆலமீனை பார்த்து அல்லாஹ் உத்தமது, அவன் தேவையற்றவன் அல்லவா, அல்லாஹுக்கு தேவை உண்டு இந்தா இல்லையே, யாரப்பு உனக்கு என்ன பசி, உனக்கு என்ன தாகம், நீ என்ன நோய், உனக்கு என்ன தேவை ரப்பு? அந்த சமயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், சுப்ஹான் அல்லாஹி லதீம், எனக்கு விருப்பமான ஒரு அடியான் இந்த மண்ணுக்கு மேலால் தேவை தேவையோடு இருந்தானே, பசியோடு பட்டினியோடு இருந்தானே, அவனை நீ கண்டுகொண்டாய்தானே, ஏன் அவனுக்கு உதவி செய்யவில்லை? அவனுக்கு அங்கே உபகாரம் செய்திருந்தால், அந்த உபகாரத்தின் மூலமாக நீ என்னுடைய அருளை பெற்றால் அங்கே என்னை நீ கண்டிருப்பாய் என்று ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து சொல்ல இருக்கிறான். எனவே மனித நேயம் என்று சொல்லும் பொழுது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்வதுதான் கடமை அல்ல, ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரனுக்கு செய்வது உபகாரம் தான். அண்மையில அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உம்ராவுடைய பயணத்தில் இருந்தோம், இரண்டு இந்திய பிரஜைகளை கண்டோம், இரண்டு பேரும் வயசாளிகள், தஞ்சை மாவட்டத்தை சார்ந்தவர்கள், தஞ்சாவூர் சொல்லுவாங்க, அந்த தஞ்சாவூரை சார்ந்தவங்க. அந்த ரெண்டு பேரையும் நான் சந்தித்து மக்காவிலே ஹரம் சரீஃபிலே அவர்களை பார்த்து பக்கத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய உம்ராவுடைய பயணம் எத்தனை நாள் என்று கேட்டேன். அவருடைய 20 நாட்களுக்கு மேலாக மக்காவிலும் மதீனாவிலும் தங்கியிருக்கிறோம், இந்த உம்ராவுடைய பயணத்துக்காக நீங்கள் எவ்வளவு செலவு செய்து வந்தீர்கள் அப்படி கேட்டதுமே அந்த வயசான அம்மா சொன்னாங்க, நாங்க உங்களுக்கு வந்ததே பெரிய ஆச்சரியமான பயணம் தான் சொன்னாங்க. என்ன ஆச்சரியம் கேட்டேன். சொன்னாங்க, எங்க தஞ்சாவூர்ல எங்க புருஷனுக்கு 3 ஏக்கர் நிலம் இருந்தது, நான் ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை வைத்திருந்தோம், அந்த பெட்டி கடையில் தான் எங்களுடைய கணாயத்தை ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் என்னுடைய கணவர் இந்த பூமியை பதப்படுத்தி விவசாயம் செய்யலாம் என்று என்னுடைய கணவர் அவருடைய சொந்தமான நிலத்தை எனக்கு தான் உழுதார். அப்படி உழுது கொண்டிருக்கிற சமயத்தில் எங்களுடைய காணி நிலத்தில் இருந்து இந்து மக்கள் வணங்கக்கூடிய ஒரு கடவுள், ஒரு தெய்வம் என்னுடைய காணியில் வெளியானது. வெளியான உடனே இந்த கடவுள் இந்த இந்த சிலையை என்னுடைய கணவர் என்ன செய்தார், அந்த நம்ம ஊர்ல உள்ள ஒரு பெரிய மதஸ்தாலம் அந்த இடத்துக்கு கொண்டு போய் காட்டி, இது என் காணியில் இருந்தது, இது என் காணியில இருப்பதாக இருந்தால் நிச்சயமாக இதுல ஏதோ உங்களுடைய தேவஸ்தானம் முன் இருந்திருக்கும், அதனால் தான் உங்களுடைய கடவுள் இந்த பூமியிலிருந்து வெளியானது, உங்களோடு சம்பந்தமான ஒரு பூமியாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த பூமியிலே நான் விவசாயம் செய்ய விரும்பவில்லை, என் மனம் நாடுகிறது, இந்த 3 ஏக்கர் காணியையும் நான் உங்களுக்கே தந்து விடுவதற்காக, அதனால என் கையில் 150 ரூபாய் பணம் இருக்குது, இந்த 150 ரூபாயை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த இடத்தில் ஏதாவது ஒரு மடமோ அல்லது சமூக பிரயோசனம் வருவதற்கு நீ ஏதாவது சேவை செய்தால் 800 பங்களிப்பாக இது 150 ரூபாய் இதுவும் இருக்குது, இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதுமே அந்த தேவாலயத்துடைய அந்த மனஸ்தாலத்துடைய அந்த தலைமை சீடாதிபதி ஆச்சரியப்பட்டார். ஒரு முஸ்லிமானவர் தன்னுடைய 3 ஏக்கர் நிலத்தை நமக்காக தாரவாக்கு, அதுல நமக்கு ஒரு சின்ன உருவாக்குவதற்காக அவர் 150 ரூபாய் முதலு கொடுத்து இப்படி ஒரு நல்ல கருமத்தை செய்கிறாரு, இவருக்கு நாம் ஏதாவது உபகாரம் செய்ய வேண்டும் என்று அந்த பிராம இனத்தை சார்ந்த அந்த முதியோர் என்ன செய்கிறார், தன் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் கூப்பிடுகிறார், கூப்பிட்டு சொல்லுகிறார், இந்த ஒரு முஸ்லிம் இப்படி ஒரு நல்ல கருமத்தை செய்திருக்கிறார், அதனால் அவருக்கு நாம் ஏதாவது உபகாரம் செய்ய வேண்டும், என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னதுமே அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு இந்து மதத்து ஒரு பிராம இனத்தை சார்ந்த ஒரு தாயார், ஒரு மூத்த ஒரு மூதாட்சி வந்து சொன்னார்கள், என் பேத்தியுடைய திருமணத்துக்காக சில வளையல்கள் செய்து வைத்திருக்கிறேன், சில நகைகள் செய்து வைத்திருக்கிறேன், அதை நான் கொண்டு வந்து தருகிறேன், என்னுடைய கணவர் எனக்காக இனாமாக தந்துட்டு போன ஒரு 5 ஏக்கர் நிலமும் இருக்குது, அதையும் தருகிறேன், இந்த 5 ஏக்கர் நிலத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள், அவர்களுக்காக இதை கொடுத்து விடுங்கள், இரண்டாவது இந்த வளையல்கள் இந்த தங்கங்களை எல்லாம் விற்று இருவரையும் இவர்களுடைய உயர்ந்த ஒரு ஸ்தலம் தான் மக்கா நகரம், இந்த மக்கா நகருக்கு இவர்களை நாம் அனுப்பி வைப்போம் என்று சொல்லி அந்த பிராம இனத்தை சார்ந்த ஒரு தாயுடைய வளையல்கள் விற்கப்பட்டு
அந்த பணத்தில் தான் அந்த இருவர் உம்ராவுடைய பயணத்துக்கு அனுப்பப்பட்டார்களாம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது உண்மையான வாழ்க்கை நடந்த சம்பவம், இந்திய மண்ணிலே நடந்த சம்பவம். இனங்களுக்கு மத்தியிலே புரிந்துணர்வு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இருந்த இனங்களுக்கு மத்தியிலே புரிந்துணர்வு இருக்குது. நம்ம 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 நாட்டை எடுத்து பார்ப்போமே, ஒரு காலத்துல நம்மவர்கள் இன்று நாங்க பாருங்க, இந்திய அதாவது இலங்கை தாய்நாட்டுடைய நம்முடைய இலங்கை தாய்நாட்டு வரலாறுகள் எடுத்து பார்த்தால், இலங்கை அரசர்கள் அதாவது சிங்கள அரசருடைய காலத்திலே முஸ்லீம்கள் நாம் வணிகத்துறையிலே கொடிகட்டி பறந்தோம், வியாபாரத்திலே நம்பிக்கை நாணயமாக நாம் நடந்து கொண்டோம். அதனால் தான் அன்றைய காலத்து ராஜாக்களுக்கெல்லாம் நம்பிக்கைக்குரியவர்களாக நாம் தான் திகழ்ந்தோம். அதனால் தான் முஸ்லீம்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் ஒவ்வொரு ராஜ பட்டங்கள் சூட்டினார்கள். அந்த பட்டம் எல்லாம் இந்த காலத்தில் கிடைக்குமாங்க? இந்தியா அதாவது இந்திய மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் எப்படி ஒரு பட்டம் சூட்டப்பட்டதோ, அது போல இலங்கையில் அந்த காலத்து ராஜாக்களுக்கு நம்பிக்கையாக வாழ்ந்த முஸ்லீம்களுக்கு கூட அந்த ராஜாக்கள் பட்டங்களை சூட்டினார்கள். ஆகவே இந்த நாட்டில் கூட முஸ்லீம்களும் ஏனைய மதத்தவர்களோடு நாம் பிணங்கி வாழ்ந்த சமூகம் அல்ல, ஒற்றுமையாகவும் நம்பிக்கையாகவும் நாணயமாகவும் நேர்மையாகவும் நடந்த சமூகம். ஆனால் சமகாலத்திலே அந்த நம்பிக்கை நாணயம் நேர்மை எல்லாமே நம்மை விட்டு மங்கி போனதோ தெரியாது. இன்று கண்டவர்களெல்லாம் நம்மை பார்த்து அதையும் இதையும் விமர்சனமாக சொல்கின்ற ஒரு காலமாக மாறி போய்விட்டது. எனவே நல்லவர்களை சீதனிகளே, 69 ஆண்டுகளை தாண்டி வரக்கூடிய நாம், 70வது ஆண்டிலே சுதந்திரத்தை ஞாபகம் படுத்தக்கூடிய நாம், உண்மையான சுதந்திரத்தை நாம் சுவாசிப்பதாக இருந்தால் மனித நேயத்தோடு வாழ கற்றுக்கொள்வோம். ஒரே ஒரு உடையத்தை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். மூமின்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வழிமார்களுக்கெல்லாம் அரசர் என்று வர்ணிக்கப்பட முடியவங்கதான் குத்புல்லா குத்தாப் கௌசுன் அல்ஆலம் ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள். பக்தாதிலே இருக்கின்ற ஒரு காலம், பக்தாதிலே இருக்கின்ற காலம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்பிக்கை சொல்லுகிறோமே, நம்பிக்கை யக்கீன் என்று சொல்லுகிறோம், யக்கீன். இந்த யக்கீன் நம்பிக்கை, அது மூன்று பிரிவுகளாக நமக்கு கற்றுத்தரப்படுகிறது. பொதுநாயகம் அவங்க நமக்கு சொல்லி வச்சு இருக்கிறாங்க, யக்கீன் என்பது மூன்று வகை. ஒன்று சொல்லுவாங்க இல்முல் யக்கீன் என்று சொல்லுவாங்க, இரண்டாவது ஐனுல் யக்கீன் என்று சொல்லுவாங்க, மூன்றாவது ஹக்குல் யக்கீன் என்று சொல்லுவாங்க. நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது அது வந்து அறிவு சார்ந்த நம்பிக்கை, பார்வையினால் ஏற்படுகின்ற நம்பிக்கை, யதார்த்தமாக உண்மையை உண்மையாக தெரிந்து கொள்கின்ற நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? ஐனுல் யக்கீனாக இருக்கிறதா அல்லது இல்முல் யக்கீனாக இருக்கிறதா? இதை பற்றி விரிவாக நீங்கள் படிக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியாக இந்த குறுகிய நேரத்துக்குள்ளே ஒரே ஒரு ஒரு உதாரணம் சொல்லி நான் உங்களுக்கு இதை படித்து தருகிறேன். சிங்கம் தெரியாத ஒருத்தருக்கு சிங்கத்தை படித்து கொடுக்கணும். சிங்கமே தெரியாத ஒருத்தர், அவரை அதை கண்டும் இல்லை, அது அவர் தெரிந்தும் இல்லை, அப்படியான ஒருத்தருக்கு சிங்கத்தை பற்றி சொல்லிக் கொடுப்பதாக இருந்தால் நாம் சொல்லிக் கொடுப்போம், எப்படி அதற்கு 4 கால் உண்டு, 2 கண் உண்டு, 1 மூக்கு உண்டு, அதுக்கு 1 வாய் உண்டு, அதுக்கு 1 தாடி உண்டு அப்படின்னு சொன்ன உடனே இந்த சிங்கமே தெரியாதவர் தன் மனதுக்குள் ஒரு சிங்கத்தை நினைச்சுவார், உருவாக்கிக் கொள்வார். 4 கால் இப்படி இருக்கும், அதனுடைய தாடி இப்படி இருக்கும், அதனுடைய 2 கண்கள் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி மனித அதாவது உள்ளத்திலும் ஒரு கற்பனையை உருவாக்கிக் கொள்வார். 4 நாளைக்கு பிறகு ஒரு நண்பர் இவரை கண்டு சொல்கிறார், உனக்கு சிங்கம் தெரியுமா, அதுதான் சிங்கம் என்று நினைக்கிறார். உருவத்தை ஒரு மிருகத்தை காட்டும் பொழுது இவர் 4 நாளைக்கு முன்பு இவருடைய உள்ளத்திலே கற்பனையாக உருவாக்கி கொண்ட சிங்கத்தை இந்த சிங்கத்தை ஒப்பிட்டு பார்ப்பார். 4 கால் பார்த்தாரு, நாம நினைச்ச 4 கால் வேறமா இருக்கிறது இல்லையா, இதுல பார்த்துட்டு அப்புறம் தாடியை பார்ப்பாரு, ஆக நாம நினைச்ச தாடி வேற மாதிரி, நாம பார்த்த கண் ஒரு மாதிரி, அப்ப இது சிங்கமா தெரியும், இவர் நேரத்தோடு சிங்கம் நினைச்சது அசிங்கமாக தெரியும் இல்லையா, இது இவருக்கு சிங்கமாக தெரியும், நேரத்தோடு அவர் நினைத்தது அவருக்கு அசிங்கமாக தெரியும். ஆனால் இந்த சிங்கம் உண்மையான சிங்கம் அல்ல, இதை பார்க்கிறது சிங்கம் அல்ல, அது ஒரு குள்ள நரி, அது ஒரு குள்ள நரி, அப்ப அது பார்ப்பதும் பிழையாகும். உண்மையான சிங்கத்தை ஒரு மனிதன் நினைச்சுகிறார், சிங்க கூட்டில் வைத்து காட்டுகிறார், இதுதான் சிங்கம் என்று சொல்லும் பொழுதுதான் அதுதான் ஹக்குல் யக்கீன். இப்ப நமக்கு அல்லாஹ்வை பற்றி உள்ள நம்பிக்கை, ஹையலஸ்ஸலா என்று சொல்லிவிட்டால் தொழுகை மீது உள்ள நம்பிக்கை நமக்கு இல்முல் யக்கீனாக வருகிறதா, ஐனுல் யக்கீனாக வருகிறதா, அல்லது ஹக்குல் யக்கீனாக வருகிறதா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல தெரியல. நல்லவர்களே, சீதவிகளே, இராக்குடைய தலைநகரம் பகுதாத், அந்த பகுதாதிலே 2 நதிகள் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒன்று புராத் என்கிற நதி, இரண்டாவது தஜிலா என்கிற நதி. தஜிலா என்கிற நதியிலிருந்து ஒரு ஓடை பிரிந்து போகிறது, அது துஜைலா என்று சொல்லப்படும். இக்கரையிலிருந்து அக்கரைக்கு ஒரு பள்ளி மாணவன் குரான் படிப்பதற்காக போகிறான். போகும் பொழுது ஒரு படகில ஏறித்தான் போக வேண்டும். படகிலே போவதற்கு பணம் கொடுக்கப்பட வேண்டும். பணம் கொடுத்து என்ன செய்கிறான், இந்த பையன் அக்கறைக்கு போகிறான். இக்கரையில் அக்கறைக்கு போய் மதரசாவிலேயும் படிக்கிறார். மாலை நேரத்தில் பாடம் முடிந்தவுடன் மீண்டும் வருவார். அந்த படகில ஏறி தன் வீட்டுக்கு வருவார். இப்படி அக்கறைக்கும் இக்கரைக்குமாக போய் போய் என்ன செய்கிறார், இன்னும் படிக்கிறார். குழந்தை படித்து மசா அல்லாஹ் 10 வயசாகி விட்டது. ஒரு நாள் தன்னுடைய உஸ்தாதிடத்திலே இந்த மாணவர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன தெரியுமா, உஸ்தாத் அவர்களே, குர்ஆனுடைய ஒவ்வொரு சூறாவிலும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஏன் ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்திலும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் எழுதப்பட்டிருக்கிறது கேட்டார். உஸ்தாத் அவர்கள் இந்த பையனுக்கு விளக்கம் சொல்லிக் கொடுக்கணும், வயசோ 10, அதனால் அவன் புரிவத மாதிரி அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி நினைத்து இந்த வாத்தியார் சொல்லிக் கொடுத்தார். என்ன தெரியுமா, ஒவ்வொரு வேலை செய்யும் பொழுதும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லிவிட்டு செய்ய வேண்டும். அதனால் தான் ஒவ்வொரு சூரா ஆரம்பத்திலும் இந்த பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் எழுதப்பட்டிருக்கிறது. உனக்கு எந்த ஒரு தேவை வந்தாலும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சொல்லிவிட்டு அந்த தேவையை நீ நிறைவேற்றிக்கோ, அது நிச்சயமாக உனக்கு பலன் தரும் அப்படின்னு சொல்லி வாத்தியார் இந்த உஸ்தாது கற்றுக் கொடுத்த உடனே இந்த பையனுக்கு பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்பதிலே வந்த நம்பிக்கை யக்கீன் இல்முல் யக்கீன் அல்ல, ஐனுல் யக்கீன் அல்ல, ஹக்குல் யக்கீன், உண்மையான நம்பிக்கையாக அந்த பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்பதில் புரிந்து கொள்கிறார். பையன் மதரசா விட்டு என்ன செய்கிறார், வீட்டுக்கு போக வருகிறார். துஜைலா நதியை கடக்க வேண்டும். அன்றைக்கு பார்த்து படகு வரவில்லை, படகு வரவில்லை. இப்ப உஸ்தாது சொல்லி தந்தார் அல்லவா பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று சொன்னால் நம்முடைய தேவை நிறைவேறும். அந்த அந்த முழு நம்பிக்கையோடு இந்த பையன் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லிக்கொண்டு துஜைலா நதியில் கால் வைக்கிறார். சுபஹான் அல்லாஹு அலீம். ஆற்றை கடந்து கொண்டு இந்த பையன் இக்கரை அக்கறைக்கு போய்விடுகிறான். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீமனுடைய நம்பிக்கை பாருங்க, இந்த பையன் இக்கரை அக்கறைக்கு போய்விடுகிறான். இது பெரிய ஒரு விஷயமாக இந்த பையனுக்கு தெரியவில்லை. நமக்கு தான் இது ஆச்சரியம், 10 வயசு பையனுக்கு அது என்னன்னு தெரியவில்லை. வீட்டுக்கு போய்விட்டார். மறுநாள் மாலை நேரம் மீண்டும் மதரசாவுக்கு வருகிறார். அன்றைக்கும் பார்த்து படகு வரவில்லை. நேற்று மாதிரி பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சொல்லிக்கொண்டு துஜைலாவை கடந்து வருகிறார். சுபஹான் அல்லாஹு அலீம். உள்ள வந்து தன் உஸ்தாதிற்கு நன்றி சொல்லுகிறது. நேற்று படகு வரவில்லை, பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்பதை ஓதிக்கொண்டு நான் கடந்து போனேன், இன்றும் வரவில்லை, ஓதிக்கொண்டு வந்தேன் என்று சொன்னதுமே உஸ்தாது மாணவனை பார்த்து சொன்னாரு, தமாசி பண்ணாத வாப்பா, துஜைலாவை கடந்து வந்தா பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சொல்லிக்கொண்டு வந்தேன்னு சொல்றா, இது தமாசு பண்ற நேரம் இல்லை, உண்மையாத்தாங்க. உஸ்தாதை பார்த்து பையன் சொல்றாரு, உண்மையாத்தான், நான் ஓடிக்கொண்டுதான் வந்தேன். உடனே உஸ்தாது தொட்டெல்லாம் பாக்குறாரு, ஸ்விமிங் ட்ரெஸ்ல ஏதாவது போட்டிக்கிறானா அப்படின்னு சொல்லி அமுக்கி அமுக்கி பாக்குறாரு. அப்புறம் சொல்றாரு, அப்படின்னா இன்னைக்கு நான் உன்ன பார்க்கணும்னு சொல்லி உஸ்தாது என்ன சொல்றாரு, பின்ன மாணவர் முன்னே இந்த பையனும் போக உஸ்தாது கொலை பண்ணி கொண்டு போகிறாரு. இந்த பையன் துஜைலா நதிக்கிட்ட போய் பார்க்கிறாரு, படகு வரவில்லை. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஓதிக்கொண்டு என்ன செய்கிறார், குழந்தை துஜைலா நதிக்கு மேலால என்ன செய்கிறது, கடந்து போகிறது. ஆச்சரியத்தோடு இந்த வாத்தியார் பார்க்கிறாரு, ஆஹா, பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீமனுடைய நம்பிக்கை, இந்த பையனுடைய முழு நம்பிக்கை பாருங்க. நாமளும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஓதுவோம் சொல்லி வாத்தியார் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சொல்லிவிட்டு துஜைலாவிலே கால் வைத்தார். வாத்தியார் எங்க இருந்தார் தெரியுமா, ஆட்டுக்குள்ளே இருந்தார். துஜைலா உள்ளுக்குள்ள இருந்தார். ஏன் தெரியுமா, அவருடைய நம்பிக்கை அப்படி இருக்கிறது, அவருடைய நம்பிக்கை அப்படி இருக்கிறது. எனவே இதெல்லாம் நாங்க நீங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே பள்ளிவாசல் அதான் சொல்லுகிறது, தொழுகை தூக்கத்தை விட சிறந்தது என்று பஜிருக்கு சொல்லுகிறாங்க. வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கோ என்று மக்கள் நினைக்கிறாங்க, உள்ள மாதிரி நான் எங்களை கூப்பிடுறாங்க. எத்தனை பேருக்கு வெற்றி தெரிகிறது, எத்தனை பேருக்கு தொழுகை தெரிகிறது, எத்தனை பேருக்கு அல்லாஹ்வுடைய அன்பு தெரிகிறது, எத்தனை பேருக்கு அல்லாஹ்வுடைய அடிமை என்ற உணர்வு வருகிறது சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் தொடர்ச்சிய காலத்தான இந்த யூதர்கள் சொல்லுகிறாங்க ஒரு கருத்து. இந்த முஸ்லிம் சமூகத்தின் மீது எமக்கு ஒரு பயம் வரும் எப்ப தெரியுமா, ஒரு யூதர் ஒரு தலைவர் சொன்ன ஒரு கருத்து இந்த முஸ்லிம் சமூகத்தின் மீது நமக்கு ஒரு பயம் வரும் எப்ப தெரியுமா, ஜும்மாவுடைய தொழுகைக்கு ஒன்று கூடுவது போல பஜ்ருடைய தொழுகைக்கு இந்த சமூகம் ஒன்று கூடுவார்களாக இருந்தால் அன்றைய நாளைத்தான் நாம் பயப்படுகிறோம் என்று சொன்னதாக இருந்தால் பஜ்ருடைய தொழுகை இதுல காவாசி கூட வருமாங்க, ஜும்மாவுடைய தொழுகைக்கு வர மாதிரி பஜ்ருடைய தொழுகைக்கு ஒரு காவாசி கூட வருமாங்க, சிந்தியுங்க. எனவே நல்லவர்களை தீதவி இதையெல்லாம் தொலைச்சிட்டு தாங்க நாங்கள் நீங்க நிம்மதியா வாழ்றோம், சந்தோஷமா வாழ்றோம், அன்னி ஆதிக்கத்தின் சுதந்திரம் அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி சும்மா கூக்குதல் விடுகிறோம். எவைகளிலிருந்து நாம் அடிமைத்தனத்தை விடுதலை பெற்றோம் என்பதை ஒரு கணம் உடந்து மனித நேயத்தோடு வாழ்வோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது இதனுடைய தொடர்ச்சியை உங்களுக்கு தொடர்ந்து சொல்லலாம். படித்த விஷயங்களை கொண்டு அமல் செய்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எனது பாவங்களை மன்னிப்பாயா, என் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து ரஹ்மானே. மனித நேயத்தை நாம் நேசம் வைக்கிறோம் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, மனித பலம் என்றால், மனித பலகீனம் என்றால் என்ன என்பதை நாம் படித்தோம் யா அல்லாஹ். நாங்களும் உண்டு, அடுத்தவர்களை உன்ன கொடுக்கணும் யா ரப்பு. நாங்களும் வாழ்ந்து அடுத்தவங்களை வாழ வைக்கணும் யா ரப்பு. ரப்பே ரஹ்மான, கஷ்டத்தில் இருக்கிறவங்களை இன்னும் கண்டு அவங்களுக்கு உபகாரம் செய்யணும் யா ரப்பு. அடுத்தவுடைய வியாபாரங்களுக்கு நாம் எதிராக வியாபாரம் செய்திடக்கூடாது. அடுத்தவுடைய உறவுகளை நம்ம கெடுத்திடக்கூடாது. அடுத்தவுடைய நட்புகளை நாங்கள் பிரிச்சிடக்கூடாது. நம்மளால யாருக்கும் அநியாயம் நடந்து விடக்கூடாது ரப்பு. அப்பே ரஹ்மான், நன்மையக்கான கர்மங்களுக்கு எங்களை உண்டுபடுத்து ரஹ்மானே. நன்மையான கர்மங்களுக்கு எங்களை கொண்டு வேலை வாங்கி யா அல்லாஹ். பாவங்களுக்கு நாங்கள் துணை போய் விடாமல் பாதுகாத்து ரஹ்மானே. நாட்டிலே அமைதியை தா யா அல்லாஹ். சுபீட்சத்தை ஏற்படுத்து ரஹ்மானே. தேர்தலுடைய காலம் நெருங்கி வந்திருக்கிறது யா ரப்பு. நம்மவர்களும் நிறைய பேர் களத்தில் குதித்து இருக்கிறாங்க யா ரப்பு. அப்பே ரஹ்மான், நல்ல தலைவர்களை நமக்கு பாத்தியமாக தருவாயா. நாட்டை அபிவிருத்தி பாதையில் இட்டுச் செல்லக்கூடியவர்களுடைய கரங்களிலே இந்த நாட்டுடைய தலைமத்துவத்தை தக்க வைத்திடுவாயா. இன்னொரு தடவை இந்த நாட்டிலே இனவாதம் பயங்கரவாதங்கள் தலை தூக்கி விடாமல் காத்திடுவாயா. இந்த நாட்டுடைய வளங்களை சூறையாடுகின்ற, இந்த நாட்டுடைய வளங்களை யார் குத்துச்சுவராக்கின்ற கயவர்களை விட்டும் இந்த நாட்டை இந்த நாட்டு மக்களையும் பாதுகாத்திடு ரஹ்மானே. மடிவான நிலையில் பொறுத்து நமக்கு கிடைக்கணும் யா ரப்பு. மனித நேயத்தோடு நாங்கள் வாழணும் யா ரப்பு. ரப்பே ரஹ்மானே, கியாமத்திலும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபாத்தின் ஏழைகளுக்கு பாக்கியமாக கிடைக்கணும் யா ரப்பு. அதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. வாஹிரு தவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures, visit slhub.com.